கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினுடைய நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அவர்கள் எல்லாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். சோ மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் கிருபையாக பெற்றிருக்கிற இந்த வாய்ப்பின் மத்தியில தேவனுடைய பாதப்படியில இருந்து நாம் சில ஆழமான காரியங்கள் கற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நன்றிகளோடு நாம் இந்த ஐக்கியத்தை நாம பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம பிரவேசிக்கலாம். சோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பாத்திரம், கர்த்தருடைய அந்த பாத்திரம் குறித்து நாம் இன்னைக்கு சற்று நேரம் தியானிக்கலாம். பொதுவாக பஸ்காவுக்கு ஆயத்தமாக கூடிய நாட்கள்ல அந்த காரியங்களை குறித்து நாம் தியானிப்பது நமக்கு வழக்கம். அது போல இன்னைக்கு அதற்கு இசைந்த ஒரு சின்ன காரியத்தை நாம் உங்கள் மத்தியில தியானிக்க விரும்புகிறோம். கர்த்தர் இயேசு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 18:11 நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது,
அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, ஒரு பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்றார்.
சோ இங்கே இயேசு சொல்லும் பொழுது பிதா தனக்கு ஒரு பாத்திரத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அந்த பாத்திரத்துல அவர் கண்டிப்பாக பானம் பண்ணுவது அவசியம் என்று உணர்ந்திருப்பதையும் இந்த இடத்துல சொல்றார். இதே பாத்திரம் குறித்து மத்தேயு 26:27 நம்ம வாசிக்கிறோம். அந்த ராபோஜனத்துல சீஷர்களுக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு வசனம் வாசிங்க.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார்.
ஆமாம். அப்புறம்
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது.
போதும். இங்கேயும் ஒரு பாத்திரத்தை அவர் எடுத்து சீஷர்களுக்கு சீஷர்கள் அதை அதுல பானம் பண்ணும்படி அங்க கேட்டுக்கொள்வது நாம் அங்க பாக்கிறோம். மத்திய 20:22-23 வசனங்கள் வாசிக்கலாம். என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். சோ இங்க சீஷர்கள் கிட்ட அங்க ஒரு பாத்திரம் பத்தி அங்க பேசுறாரு. சோ இந்த மூணு வசன பகுதிகள் கொஞ்சம் நாம தியானிக்கலாம். சோ இந்த மூன்று வசன பகுதிகளையும் பாத்திரம் பற்றி கர்த்தர் இயேசு பேசுவது நாம பார்க்கிறோம். ஒரு விஷயத்துல சொல்லும் பொழுது தேவன் எனக்கு ஒரு பாத்திரம் நியமிச்சிருக்கிறார், அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாமல் இருப்பேனோ, அப்ப நான் நிச்சயம் பானம் பண்ணி ஆகணும். சோ அது நமக்கு தெரியும், அந்த பாத்திரம் எதற்கடையாளம்? கர்த்தர் இயேசு விஷயத்துல தேவன் அவர் மேல் அனுமதிச்சுட்டு பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாமே தேவ சித்தம் செய்வதில் அவருடைய குமாரன பூமிக்கு வந்திருந்த கர்த்தர் இயேசு அனுபவிக்க வேண்டிய அந்த பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையுமே அந்த அனுபவங்களை அந்த பாத்திரம் அருமையாக கூறுகிறது. சோ கர்த்தர் இயேசு அங்க பேதுரு கேட்ட சொல்லும் பொழுது, பேதுரு, இது தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்கிற விஷயங்கள், இதுக்குள்ள நான் கண்டிப்பாக உட்பிரவேசிக்குவது அவசியம், தடுக்காதீங்க. அதே போல அந்த பாடுகள்ல நமக்கு ஒரு பங்கு இருக்குதுங்கிறத தான் மத்தேயு 26 அங்க சொல்கிறார். சோ இந்த பாத்திரத்தை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எல்லோரும் பானம் பண்ணுங்க. சோ கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களா, அவர் தேவனுடைய சித்தம் செய்தது போலவே தேவனுடைய சித்தம் செய்யக்கூடிய ஜனங்களா நம்மை நாம் அர்ப்பணித்திருக்கையில் கர்த்தர் இயேசு காட்டி சென்று அடிச்சு விடுகளிலேயே அதை நாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது, அப்போ கர்த்தர் இயேசுக்கு என்ன பாடுகள் தேவன் அனுமதிச்சிருந்தாங்களோ, என்ன ஒரு உபத்திரவமான அனுபவங்களை தேவன் அனுமதிச்சிருந்தாங்களோ, அதே விஷயங்கள்ல நமக்கு ஒரு சிறு பங்கு அங்கிருக்கு. அதை நாம பானம் பண்ணணும். பண்ண முடியுமா? கேள்வி கேட்டா கர்த்தர் இயேசு சொல்றாரு, அந்த பாத்திரத்துல உங்களால என்ன பண்ண முடியும், பானம் பண்ண முடியும். சோ எனக்கு தேவன் அனுமதிச்சிட்ட அனுபவங்கள் என்னை பின்பற்றுகிற உங்களுக்கும் அவசியம், அது உங்களுக்கும் தேவன் அனுமதிக்கிறாங்க. சோ அந்த பாடுகள் அந்த உபத்திரவங்கள் நீங்களும் ருசி பார்க்கணும். சோ நாம் ருசி பார்க்கணும். சோ இப்போ வரக்கூடிய அந்த நாள்ல அந்த பாத்திரத்துல நாம பானம் பண்ணும் பொழுது அதை அடையாளப்படுத்துகிறோம். கர்த்தர் இயேசுவின் பாடுகள்ல அவருடைய சரீர அங்கங்களா நமக்கு இருக்கிற பங்கை நாம் இது நாள் வரைக்கும் நம்முடைய பொருத்தனைகளுக்கு தகுந்தபடி அனுபவிச்சுட்டு வரோம், எதிர்கொண்டுட்டு வரோம். இனிமேலும் அதை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கிறோம், எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம். சோ அதைத்தான் அடையாளமாக அந்த பஸ்கா அன்று நாம நம்முடைய அனுசரிப்புல நாம் அங்க காண்பிக்கிறோம் சகோதர சகோதரிகள். சோ அப்போ நம்ம சென்று இந்த வசனங்கள் நாம் எதுக்கு சொல்றோம்னா, கர்த்தர் இயேசுவுக்கு பாடுகள் இருந்துச்சு தேவ சித்தம் செய்வதில், நமக்கு பாடுகள் இருக்கு தேவ சித்தம் செய்வதில், அந்த பாடுகள் கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள், அதுல நமக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கு. சோ இப்ப நாம் என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் இயேசுவுக்கு பாடுகள் தேவன் அனுமதிச்சிருந்தார், உபத்திரவங்கள் தேவன் அனுமதிச்சிருந்தார், அதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். கடந்த நாட்கள்ல பஸ்காவின் காலத்துல நிறைய தியானம் இது கொண்டு நாம் இதை குறித்து நாம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தர் இயேசுவுக்கு தேவ சித்தம் செய்வதில் சரீர பிரகாரமாக நிறைய பாடுகள் இருந்துச்சு. அந்த 3.5 வருஷம் தேவனுடைய சித்தத்தை சுமந்துட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவரு சரீர பிரகாரமா எடுத்துட்ட பிரயாசங்கள் பாடுகள், அவருடைய வல்லமைய நோயாளிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய நோயினால பாதிக்கப்பட்டது பாடுகள், அதே சமயம் அந்த கல்வாரி சிலுவையில அவர் மரிக்கும் போது அதற்கு முன்னால அந்த ரோமர்களுடைய கரங்க கைகள் அவர் பட்டுட்ட காரியங்கள் எல்லாமே சரீரத்தில் அவர் எடுத்துட்டு கொண்ட பாடுகள், இதெல்லாம் நம்ம வசனங்கள்ல அங்க வாசிக்கிறோம். உண்மையிலேயே தேவனுடைய சித்தம் செய்வதில் அவருக்கு நிறைய பாடுகள் சரீரத்தில் அங்க தேவன் கொடுத்திருந்தாங்க. அதே போல கர்த்தர் இயேசுவுக்கு மனதளவுல கூட நிறைய பாடுகள் அங்க இருந்துச்சு. உதாரணம், அந்த 3.5 வருஷம் அவருடைய ஊழியம், அவரை எப்பொழுது கொலை செய்யலாம் அல்லது அதுக்காக அவர்கிட்ட எப்ப தவறுகளை கண்டுபிடிக்கலாம் என்றே தேடிக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு மத்தியில் அவர் ஊழியம் செய்தார். பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இவர்கள் மத்தியில அவர்களுடைய கேலி பேச்சுகள், கிண்டல்கள், அவதூறு, பரியாசம், தரக்குறைவான செயல்பாடு, இது நிமித்தம் கண்டிப்பா கர்த்தர் இயேசுவுக்கு மனதளவுல நிறைய பாடுகள் அங்க இருந்திருக்கும். அதனுடைய உச்சக்கட்டம் அந்த கடைசி சமயத்தில் அவர் அனுபவிக்கிறார். சோ அவரை கிண்டல் பண்ணுவது, அவரை கொட்டிட்டு கண்டுபிடிக்க சொல்றது, சோ பொய்யான அந்த சாட்சிகள் அவர் மீது ஜோடித்து அவர் அநீதி அநியாயமாக குற்றம் சாட்டுறது, சோ ஒரு தேசமே அவரை தேவ தூஷணம் சொல்லிட்டார் என்கிற குற்றத்தின் அடிப்படையில குற்றவாளியாக பார்த்து சிலுவையில் அறந்தது உச்சக்கட்ட மென்டல் டார்ச்சர், மனதளவில் அவர் சந்திச்ச உச்சக்கட்ட பிரச்சனைகள். சோ எல்லாம் பாடுகள் கர்த்தர் இயேசுவுக்கு இருந்துச்சு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் சகோதர சகோதரிகளே, நாம கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் அனுமதிச்ச பாத்திரம் பாடுகளினுடைய அனுபவங்கள் என்று நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, அவருக்குள்ள இன்னும் இருந்துச்சு சில பாடுகள், இன்னும் சில வேதனைகள், இன்னும் சில பாரங்கள். பாருங்க, இதுவரைக்கும் நம்ம அறிஞ்சிருக்கிற அந்த பாடுகள் நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சம் ருசி பார்த்துட்டு இருப்போம் தேவனுடைய கிருபையில, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கர்த்தர் இயேசு போல அவருக்கு கிடைச்சிட்ட அனுபவங்கள்ல ரொம்ப கொஞ்சம் அளவு நமக்கு கொடுக்கறோம், நம்ம பாக்குறோம். சில சமயங்கள் மனதளவுல இருக்கிற சில பாடுகள் நம்ம கூட எதிர்கொள்ளுகிறோம், ரொம்ப நம்மளால முடியறது இல்ல, பலவீனமான மனுஷங்க. ஆனா சகோதர சகோதரிகள், அவருடைய பாடுகள்ல நமக்கு பங்கு இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துட்டு இதுதான் அவருடைய பாடுகள் என்று கூர்ந்து கவனிச்சு அவைகளை நாம அனுபவிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். தேவன் நமக்கு அந்த மனசு கொடுத்துருக்கிறான், நன்றி சொல்லணும் நாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாம் தவிர்த்து வசனங்கள்ல டைரக்டா இல்லாம நேரடியா இல்லாம கர்த்தர் இயேசுனுடைய இருதயத்தை அழுத்தின சில பாரங்கள் இருக்குது, சில வேதனைகள் இருக்குது, சில கவலைகள், சில பாடுகள் எல்லாம் இருக்குது. ஆனா அது எப்பயாவது அவர் பேசுற வார்த்தைகள்ல ரொம்ப லைட்டா தான் தெரிய வரும். சோ அது வந்து அவரோடு கூட நாம் நடந்து போய் அவருடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிச்சா நமக்கு தெரிய வரலாம். ஒரு சில விஷயங்கள் நமக்கு அப்படி தென்பட்டு இருக்கு. சோ அதை குறிச்சு நாம இன்னைக்கு தியானிக்கலாம். ஏன்னா அதுவும் தேவன் அவருக்கு நியமிச்ச பாத்திரம். அதை நம்ம உணரும் பொழுது கண்டிப்பா அந்த பாத்திரத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்குது, அது நாம உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னுமே தேவனுக்கு நெருக்கமானவர்களா நம்ம இந்த பாதையில நடக்கிறதுக்கு ஒரு உதவியாக அங்க இருக்கும். சோ அப்படி என்ன, கர்த்தர் இயேசு மனசுக்குள்ள இருந்த மிகப்பெரிய வேதனைகள் கவலைகள் தேவன் சித்தம் செய்வதில்ல, ஆனா வெளியரங்கமா அதிகமா தெரியல, ரொம்ப மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுது. என்ன விஷயங்கள் அப்படின்னா, கர்த்தர் இயேசு 3.5 வருஷம் ஊழியம் முடிச்சுட்டு அந்த சிலுவையில மறிக்க போறதுக்கு முந்தின இரவு இந்த மேல் வீட்டறையில ராபோஜனம் முடிச்சுட்டு கெத்செமனேக்கு போகிறார். கெத்செமனேக்கு போற வழியில அங்க தேவன் கிட்ட ஒரு ஜபம் எடுக்கிறார். அந்த ஜபத்துல சில வார்த்தைகள் நம்ம தியானிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் இயேசுனுடைய இருதயத்துக்குள்ள இருந்த சில விசேஷமான பாரங்கள் ரொம்ப அருமையான ஒரு காரியமா இருந்திருக்கும் தேவன் பார்வையில அந்த கர்த்தர் இயேசு சம்பந்தத்தை அந்த பாரங்கள். சோ அது நாம இன்னைக்கு பார்க்கிறோம்னா தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார்னா நாமும் கூட அந்த ஒரு பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். சோ இந்த விஷயங்கள் எங்க நம்ம பார்க்கிறோம்னா யோவான் 17:12 ஜெபம் இது நல்லா தெரியும் நமக்கு. யோவான் 17:17 கர்த்தர் இயேசு செய்தித்த மிகப்பெரிய ஒரு ஜெபம், அவர் சீஷர்களுக்காக இருந்த ஒரு விசேஷமான ஜெபம், அது அவருடைய மரணத்துக்கு முந்தின இரவு. நல்லா தெரியும் நமக்கு. சோ அந்த ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வேதத்துல நமக்கு. இப்ப அந்த ஜெபத்துல அநேக விஷயங்கள் கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட ஏறெடுக்கிறார். ஆனா இந்த வசனம் நமக்கு நம்மை சிந்திக்க வைக்குது. அவர் என்ன அங்க சொல்றாருன்னா, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். யாரை பற்றி பேசுறாரீங்க? நான் அவர்களே, அவர்கள் சொல்லும் பொழுது அந்த இல்ல அப்போ சொல்லும் பொழுது அந்த 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 பஞ்ச் அந்த 12 சீஷர்கள் இன்குளூடிங் ஜூராஸ் சேர்த்துதான் சொல்ற. அப்ப நான் பூமியில இருந்த வரைக்கும் என்ன சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினால் காத்துக்கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். அப்பா, நீங்க எனக்கு தந்த சீஷர்கள் என்னுடைய சகோதரர்களை உங்களுடைய நாமத்தின் மூலம் என்ன பண்ணிட்டேன், காத்துக்கொண்டேன், காத்துக்கொண்டு வந்தேன். ஒரே ஒரு விஷயம் தான் நடந்துச்சு, தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்க கேத்தின் மகனே கெட்டுப்போனானே அல்லாமல் வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. என்ன இங்க ஆக்சுவலா இந்த வார்த்தையில தெரியுது, நான் கொஞ்சம் சிந்திச்சோனா கிட்டத்தட்ட அந்த ஒரு 3.5 வருடம் கர்த்தர் இயேசு தன்னுடைய இருதயத்துல சுமந்துட்டு வந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பு பத்தி பேசுறார். அந்த பொறுப்பு அவருக்கு கண்டிப்பா பெரிய பாரமா கூட இருந்திருக்கும். அப்படின்னா அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் அவர் நிறைய முறை கஷ்டப்பட்டிருப்பார். ஆனா அதெல்லாம் ரொம்ப சரியா செஞ்சிருக்கிறேன்னு இங்க தேவன் கிட்ட அங்க ரிப்போர்ட் அங்க கொடுக்கிறோம். இது எப்ப பேசிட்டாருங்கிறது தான் முக்கியம். அந்த ஊழியம் முடிஞ்ச போது அவர் பேசலாம். அப்ப இது வரைக்கும் அப்படின்னா நான் கான்சன்ட்ரேட் பண்ணதுல இருந்து நீங்க எனக்கு இந்த சீஷர்களை கொடுத்த நாள்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும் இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் தான் சீஷர்களோட அவர் இருக்க போறார். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தருணத்தில் அவர் சொல்றார், அப்ப இது வரைக்கும் நீங்க எனக்கு தந்த என்னுடைய அருமையான சகோதரர்களை உங்கள் நாமத்தில் நான் காத்துக்கொண்டேன், அப்படின்னா நான் செய்து முடிச்சிருக்கிறேன், நீங்க கொடுத்த பொறுப்பு காத்துக்கொண்டு வந்தேன். ஆனா ஜூதாஸ் மாத்திரம் தான் தவறி போயிட்டார். நெக்ஸ்ட் 15 வசனம் வாசிச்சோம்னா, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும் படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப ஒரு ரெக்வஸ்ட், ஒரு வேண்டுதல். அப்ப நீங்க கொடுத்த சீஷர்களை 3.5 வருஷம் எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவோ தருணங்கள்ல அவர்களை நான் சரியாக காத்துக்கொண்டேன், காத்துக்கொண்டு வந்துட்டேன், நான் ஒரு வேலையை செய்திருக்கேன். ஆனா இப்ப ஒரு ரெக்வஸ்ட், இப்ப என்ன சொல்ல வராருன்னா, ஆனா அப்ப நான் இப்போ உங்களிடத்துல வர நேரம் ஆயிடுது, நான் என் சீஷர்களை விட்டு பிரியற நேரம் ஆயிடுது. ஆனா சீஷர்களை இன்னும் கொஞ்ச நேரத்துல சீஷர்கள் மேல வரப்போகிற சோதனையை நினைச்சு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கும் அவங்க சந்திக்காத சோதனையா இப்ப சந்திக்க போறாங்க. கெட் சமயத்துல நாங்க நுழைஞ்ச நிமிஷத்துல இருந்து, ஆனா அந்த சோதனைகள்ல அவங்களை காத்துக்கொள்றக்கு நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். இப்ப இதுதான் அவர் மைண்ட் நம்ம புரிஞ்சுக்கும். நான் இது வரைக்கும் இருந்தேன் அவங்களோட எல்லா சோதனையிலும், அவங்களை காத்துக்கொண்டுட்டேன். இப்ப நான் அவங்களை விட்டு எடுப்படுற நேரம் வந்திருக்கு. அதே சமயத்தில் அவங்கள் மீது விசேஷ சோதனைகள் அனுமதிக்கப்படுற காலம், பயங்கரமா சோதிக்கப்பட போறாங்க. ஆனா அப்ப நான் அந்த சோதனையில அவங்களை காத்துக்கொள்றதுக்கு நான் அவங்க கூட நான் இருக்க மாட்டேன். இப்பதான் அந்த ரெக்வஸ்ட் இருக்கிறார். அதனாலப்பா நான் அவங்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கோங்க, நான் உங்ககிட்ட கேட்கல. ஆனா நான் எதுக்கு என்ன கேட்கறேன்னா, உங்ககிட்ட அவங்கள தீமை நின்று காக்கும்படி. பாத்தீங்களா, இது நாள் வரைக்கும் நான் காத்துக்கொண்டேன், ஆனா இப்ப நான் இல்லாம போறேன், அவர்கள் தனிச்சு விட போறாங்க, நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க, நீங்க காக்கும்படி வேண்டிக்கொள்ள. என்ன தீமைனா, கெத்செமனேயில அவங்களுக்கு வரப்போகிற அந்த விசேஷித்த சோதனைகள். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிங்க பாருங்க. நான் எப்படியோ அப்பா உலகத்தான் இல்ல, உங்கள் சித்தம் செய்த உலகத்திலிருந்து என்னை பிரித்து கொண்டு வந்து உங்கள் சித்தம் செய்தனோ, அதே போலத்தான் இவர்களும் உலகத்தாரல. ஏன்னா தேவனுக்கு தெரியும், கர்த்தரேசு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா இங்க சொல்லும் பொழுது இந்த சிந்தை, கர்த்தரேசுக்குள்ள இருந்த சிந்தை தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா, இருக்கணுமா, எந்த அளவுக்கு இருக்கணும், அது என்ன சிந்தை நாம கேட்கணும். சோ இங்க அவர் ரொம்ப சுருக்கமா சொல்றாரு, இது டைரக்டா அவர் எங்கேயுமே அவர் சொல்லல. ஆனா இது ஒரு விசேஷமான பொறுப்பு, கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட இருந்து வாங்கி கொண்டது. என்ன பொறுப்பு, அவர் கிளியரா சொல்றாரு, அந்த 12 சீஷர்களும் கர்த்தர் இயேசு தேர்ந்தெடுக்கல, தேவன் தேர்ந்தெடுத்து யார் கையில கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் இயேசு கையில கொடுத்திருக்கிறார். கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அங்க ஒரு பெரிய பொறுப்பாயிரு அந்த 12 சகோதரர் மேல தனக்கு. அந்த 12 சகோதரர்களையும் காத்துக்கொள்ளணும் தேவனுடைய நாமத்துல, அது கரெக்டா செஞ்சிருக்கிறேன் ரிப்போர்ட் கொடுக்கிறார் அந்த ஜெபத்துல. அப்ப நான் இதோ வரைக்கும் காத்துக்கொண்டேன் அப்படின்னா என்ன இருக்கணும், அவர்கள் இழந்து போறதுக்கு நிறைய சூழல் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். கண்டிப்பா அந்த 3 வருஷத்துல சீஷர்கள் மீது கூட நிறைய சோதனைகள் வந்திருக்கும், சீஷர்கள் அப்படியே தடுமாற தருணங்கள் இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் இயேசு அவங்களை விடல, காத்துக்கொண்டார். அப்ப அவங்களை காத்துக்கொள்ளணும்னா கண்டிப்பா அங்க அவருக்கு அதுல விசேஷமான சில போராட்டங்கள் இருக்குது, சில வேதனைகள், சில கஷ்டங்கள், சில சொல்ல முடியாத உணர்வுகள் கர்த்தர் இயேசு அங்க சந்திச்சிருக்கிற தன்னுடைய உடன் சகோதரர்கள் நிமித்தம். எவ்வளவு சீரியஸான விஷயமா இருந்தா அதை கர்த்தர் இயேசு அங்க செய்துட்டு அதை ரிப்போர்ட் அங்க கொடுக்கும். அதே சமயத்துல இப்ப அவங்க மீது ஒரு விசேஷமான சோதனை வரப்போது, அந்த சமயத்துல அவங்க கூட இருந்து அவங்களை காத்து கொள்ளணும். ஆனா அதுக்கு அனுமதி எனக்கு இல்ல, என்னுடைய நேரம் வந்துடுச்சு, நான் அவங்களை விட்டு பிரியற நேரம் வந்துடுச்சுப்பா. ஆனா அவங்க மீதோ விசேஷித்த சோதனை வரப்போது தயவு செஞ்சு நீங்க அவங்கள காத்துக்கொள்ளணும். சகோதர சகோதரிகளே, இங்க கர்த்தர் இயேசு தன் மேல வரப்போற சோதனையா முன் வைக்கவே இல்லை. ஆனா சீஷர்களை காட்டிலும் பல மடங்கு சோதனை அவர் எதிர்கொள்ள போற தருணம் இது. அதிகபட்சமாக சோதிக்கப்படுகிற அந்த தருணத்துல கர்த்தர் இயேசு வெளிப்படுத்துற இந்த ஒரு உணர்வு தான் நம்மள ரொம்ப சிந்திக்க வைக்கிறது. என்ன உணர்வுனா, சீஷர்கள் மேல வரப்போகிற சோதனை காலம், தன்னுடைய சகோதரர்கள் மேல வரப்போகிற சோதனை காலம், அந்த சோதனையில தன்னுடைய சகோதரர்கள் சோதிக்கப்படுறது, அதுல அவங்களுக்கு காக்கப்படணும், அந்த சோதனைகள் அவங்க மேற்கொள்ளணும், அதுக்கு மத்தியில தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருந்து அழைக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் உறுதி செய்து கொள்ளணும். அது நிமித்தம் கர்த்தர் இயேசு எந்த அளவுக்கு பாரம் அவர் இருதயத்துல அங்க கொண்டு வந்திருக்கிறார், அதைத்தான் நாம் யோசிக்கணும். அதுதான் இந்த ஜெபத்துல அங்க வெளிப்படும். சகோதர சகோதரிகளே, இது அவர் கிளியரா கொடுத்துட்ட ஒரு ரிப்போர்ட். தன் உடன் சகோதரர்கள் மேல அவங்களுக்கு அனுமதிக்கப்படுகிற சோதனையில அவங்களுக்காக வேதனைப்படுற விஷயம், இது அவருடைய சோதனைக்கு அவர் பண்ண இந்த வேதனை. அடுத்த மென்ஷனே பண்ணல அந்த ஜபத்துல, அவர் சோதனை பத்தி பேசவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க தன் சகோதரர்கள் மேல வர வேதனை பற்றிட்டு அங்க பேசிட்டார். அதுல அவர்கள் காக்க போறணுங்கிறது அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. அது தேவன் கிட்ட அந்த ஃபைனல் பிரேயர்ல அங்க வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் இது, நம்முடைய போதகர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிற ஒரு ஒரு முன் உதாரணம் சகோதரர் சகோதரிகள். இது கண்டிப்பா தேவன் அவருக்கு நியமித்த அந்த பாத்திரத்துல ஒரு சின்ன பங்கு, ஆனா ரொம்ப முக்கியமான பங்கு. தேவ சித்தம் செய்யற அவருடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்களுக்கு இந்த பூமியில அவங்க உடன்படிக்கை அவர்கள் நிறைவேற்றுவதில் விசேஷமான சோதனைகள் அவங்களுக்கு இருக்க போகுது. பயங்கரமா சோதிக்கப்படுவாங்க. ஆனா அந்த சோதனைகள்ல அவங்களுடைய சகோதரனா நம் ஒவ்வொருவருக்கும் என்ன பங்கு இருக்குது, தூரமா நின்று பார்க்க முடியாது. அது அவருக்குரிய சோதனை தான், அவர் மேற்கொள்ளணும் சொல்ல முடியாது. அவர் நம்முடைய சகோதரன், அந்த சகோதரன் தேவன் நமக்கு கொடுத்துட்டாங்க சத்தியத்துல. அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அந்த சகோதரர் எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், அவர்கள் நமக்கு தேவன் தந்துட்ட கிறிஸ்துவுக்குள் ஆன சகோதரர் சகோதரி. அவர்கள் மீது விசேஷமான சோதனைகள். நான் இது பாஸ் ஓவர் டைம்காக மாத்திரம் பேசல, பட் பாஸ் ஓவர் டைம்ல ரொம்ப முக்கியம் வைக்கணும். ஏன்னா பாஸ் ஓவர் வருஷம் வருஷம் நமக்கு விசேஷித்த அனுபவங்களை அள்ளி தரக்கூடிய காலப்பகுதி. அங்கே கூட நம்முடைய சகோதரர்கள் விசேஷமா சோதிக்கப்படுவாங்க. விசேஷமான சோதனை நமக்கு புரியாது, நமக்கு பதில் கிடைக்காது, நமக்கு என்ன நடக்குது புரியாது. ஆனா நம்ம சகோதரர்கள் மேல சகோதரிகள் மேல விசேஷமான அனுமதி இருக்கும். என்ன பண்றோம் அந்த சோதனையில, நம்ம சகோதரர்கள் விஷயத்துல கூட நிக்கிறோமா? அந்த சோதனை பாரத சகோதரர்கள் நிமித்தம் நாம கூட சுமக்கிறோமா? அவங்களுடைய சோதனை அவர்கள் ஜெயம் கொள்ளணும், நாம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? எப்படி நமக்கு வர சோதனை இல்ல நம்ம ஜெயம் கொள்றதுக்கு நாம ஜெபிக்கிறோம், அது மாதிரி அவங்களுக்கு நாம ஜெபிக்கிறோமா? அந்த தருணங்கள்ல சில சமயம் நம்ம சோதனைகள் முற்றிலுமே நம்ம கண்டு அவங்களுடைய சோதனைகள் நம்ம மனசுல முன்னாடி நிக்கிறான் நம்மளோட காட்டிலும். சகோதர சகோதரிகளே, அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுதான் அந்த பாத்திரம், ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ஆனா இது கர்த்தர் இயேசு அங்க வெளிப்படுத்திருக்கிறார். இதுதான் நாம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, இதை நான் சொல்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப வாஞ்சிக்கிறேன். ஏனா இது ஒரு ரிப்போர்ட் கர்த்தர் இயேசு கொடுத்தார். ஒருவேளை நம்ம கூட நம்முடைய அழைப்பு முடியும் பொழுது ஒரு வாய்ப்பு இருந்து தேவன் கிட்ட நம்ம கூட ரிப்போர்ட் கொடுக்க முடிஞ்சுன்னா நம்ம கூட தேவன் கிட்ட மனசாட்சியில சொல்லணும், அப்பா நீங்கள் எனக்கு தந்துட்டு அருமையான சகோதர சகோதரிகள், அவங்களுடைய விஷயத்துல எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பங்கு தான் இருந்துச்சு, ஆனா நாங்க செய்திருக்கிறோம், செய்வதற்கு உங்கள் மூலம் கிருபை பெற்றிருந்தோம், செஞ்சிருக்கிறோம், அதை நாம சொல்லணும். அதாவது சோதனைகள் மத்தியில சகோதரர்களை விட்டு தூரமா போறது சுலபம். அந்த சோதனைகளின் மத்தியில சகோதரர்கள் சோதிக்கப்பட்டு சகோதரர்களை நம்ம இழக்கிறது சுலபம். இதெல்லாம் ரொம்ப சுலபம், இது எல்லாருமே பண்ணலாம். ஆனா அந்த சோதனைகளின் மத்தியில சகோதரர்களுக்காக நின்று அவங்களுக்காக ஜெபித்து அவங்களை இந்த சோதனைகளிலிருந்து தேவனுக்கு சித்தமானால் அந்த சோதனைகளிலிருந்து அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நம்மால் என்ற அளவு பாடுகள் அனுபவிக்கிறோம்னா ரொம்ப விசேஷமான பாத்திரம் அது. இது வந்துட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தர் இயேசு விஷயத்துல கூட நமக்கு அவ்வளவா தெரியலீங்க, அவர் வார்த்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். ஒரு ஒரு சகோதரனுடைய விஷயத்துல நம்ம மனசுல எவ்வளவு பாரம் இருக்குது, அவங்களும் நம்மளை போல இந்த அழைப்புல இருக்கிறாங்க, அவங்களும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இதோ அவருக்கு ஒரு விசேஷமான சோதனை, ஆனா அதை யாரும் புரிஞ்சுக்கல, அவர் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவர் அது அப்படி நமக்கு தெரியுது, ஆனா அந்த சகோதரனுடைய மனதில் இருக்கிற பாரம் நமக்கு தெரியுது. கூட போய் நிக்கணும், ஜெபிக்கணும் அவருக்காக. அந்த பாரம் கூட நம்ம தேவன் அனுமதிச்சா கொஞ்சம் தாங்கணும். அனுமதிக்கிறாங்க தேவன், தேவன் வேணாலும் சொல்றதில்ல, அது அவருக்குடைய டெஸ்ட், நீ போ அப்படி எல்லாம் சொல்றதில்ல, அவர் அனுமதிக்கிறார். அது விசேஷமான ஒரு ஒரு ஸ்லாக்கியம் சகோதர சகோதரிகளே. இது நாம உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்துட்டு அதுல நாம இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காலம், ஏன்னா அது சீஷர்களுக்கான கெத்செமனே அனுபவத்துல அவங்களுடைய சோதனையில கர்த்தர் இயேசு கொண்டிருந்த ஒரு பாரம். இப்ப நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எல்லாருமே ஒரு கெத்செமனேக்குள்ளதான் வந்திருக்கிறோம். நம்ம இப்ப ரொம்ப கடைசி காலத்துல இருக்கிறோம். சோ நமக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதி கிளியரா நம்ம சொல்லலாம், பாதங்களுக்கான கெத்செமனே. இனிமேல் விசேஷித்த சோதனைகள் தான் வரும், தனிப்பட்ட சகோதரர்களுக்கும் சகோதரிக்கும். எக்லீஷால. சகோதர சகோதரிகளே, இந்த தருணங்கள் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவன் மேல இருக்கிற நம்முடைய உச்சக்கட்ட அன்பு நம்முடைய சகோதரர்களுக்காக நம்மை மறிப்பதில் அங்க காண்பிக்க முடியும். சோ அதுல நாம் எந்த அளவுக்கு நிக்கிறோம் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியம். சோ கர்த்தர் இயேசுவுக்கு தேவன் அனுமதிச்ச பாத்திரத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியமா அவருடைய சகோதரர்களுக்கு அவர் சகிச்சிட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது, அதே ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணக்கூடிய நாம் கூட நம்முடைய உடன் சகோதர சகோதரர்களுக்காக அங்க பாரங்கள் சுமக்கிறதுக்கு அங்க இருக்கணும். இது நம்ம உணர்ந்திருக்கிறோமா? உணரும் பொழுது இந்த அளவுக்கு நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம அதை சுமந்திருக்கிறோம், இனி வரும் நாட்கள்ல இது போல வாய்ப்புகள் வரும்போது நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் நம்முடைய சிந்தை சகோதர சகோதரிகள். சோ இதுதான் தீம். இதை நான் இனிமேல் நிரூபிக்கணும் சப்ஜெக்ட்ல, அவ்வளவுதான். எப்படி எல்லா கர்த்தரையேசு அதை காண்பிச்சுட்டார் 12 பேர் மேல, என்னென்ன மாறி தருணங்கள்ல காமிச்சிட்டார், அதுதான் நம்ம நிரூபிக்கணும். ஆனா இது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு அனுபவம். கர்த்தரையேசு மற்ற இடங்கள்ல நம்ம போய் வாசிக்கலாம், உலக ஜனங்களுக்காக வந்து அவர் கவலைப்பட்டிருக்கிறார். உதாரணத்துக்கு யோவான் 11:35 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரையேசு கண்ணீர் விட்ட ஒரே சம்பவம் அதுதான். ஃபர்ஸ்ட் வாசிங்க பாருங்க, எதுக்காக கண்ணீர் விட்டாருங்க? லாசர் மறிச்சு போயிட்டு அங்க கண்ணீர் விட்டுட்டாரா? அங்க லாசர் மறிச்சிருக்கிறார், அவருடைய உற்றார் உறவினர் எல்லாம் அழுகிறாங்க. பார்க்கும் பொழுது கர்த்தர் இயேசுக்கு இந்த மனுக்குலம் பாவத்தினால மரணத்தினால பெற்றுக் கொண்டிருக்கிற சோகம் எல்லாம் பார்த்து அங்க அவர் கண்ணீர் விட்டார். அது வந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு கர்த்தர் இயேசு பட்ட கவலை வேதனை பற்றி அங்க காண்பிக்கு. அதே போல சிலுவையை தூக்கிட்டு போகும்போது தன்னை பின்னால் அழுதுட்டே வந்த ஸ்திரீகள் பார்த்து லூக்கா 23:28 அங்க சொல்லும் பொழுது அது யாருக்காக பட்டுட்ட கவலை? அஸ்ன வாசிங்க,
இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அல்லாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்.
பாருங்க, இது ஏன் சொல்லிட்டாரு? இது யாருக்காக அவர் பட்ட கவலை? யூதர்களுக்கு. இது யூதர்களுக்கு. யூதர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கிபி 70 வரப்போகிற காரியங்களை அவர் சிந்திச்சு பார்த்து, ஸ்திரீகளே பரவாயில்ல, எனக்கு நீங்க அழுக வேண்டாம், உங்களுக்காக உங்க குழந்தைங்களுக்காக அழுங்க, உங்கள் தேசத்தின் மீது வரப்போற தேவ கோபாக்கனை பாருங்க. சோ அப்போ கர்த்தர் இயேசு உலகத்துக்காக கவலைப்பட்டிருக்கிறார். நிறைய தருணங்கள்ல 3.5 நம்ம பார்க்கல, எத்தனை வியாதியஸ்தர்களை அவர் குணப்படுத்தினார். ஒரு வியாதியஸ்தன் அவர் தொடும் பொழுது அந்த பாவம் அந்த பாவத்தினுடைய தழும்புகள் மனுக்குலத்தின் மேல் இருக்கிறது பார்த்து அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். அந்த வகையில தான் அவர் நமக்காக பாடுபட்டிருக்கிறார். அதே போல யூதர்களுக்காக அங்க கஷ்டப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம பாக்குறது ஸ்பெஷல். கர்த்தர் இயேசு தன்னுடைய உடல் சகோதரர்களுக்கு பட்டுட்ட பாடுகள் தான் நம்ம அந்த 12 பேர் மேல வச்சிருந்த அந்த விசேஷமான ஒரு அக்கறை, ஒரு கனிவு, ஒரு அன்பு, ஒரு நேசம் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனா அந்த 3.5 அவர் சுமந்துட்டு இருந்திருக்கிறார். பல தருணங்கள்ல சீஷர்கள் அப்படியே காத்திருக்கிறார். ஆனா இப்ப ஒரு விசேஷமான சோதனை அவங்க மேல வரப்போது அவர் அவங்க கூட இருக்க முடியாது. அது வசனம் தெரியும் அவருக்கு, சகரியால் மேய்ப்பனா வெட்டுவேன், மந்த என்ன ஆகும்? எந்த மேய்ப்பனுக்கு கண்ணு முன்னாடி மந்தை சுதரும் பொழுது கண்ணீர் தான் வரும்? இந்த மேய்ப்பனுக்கு உண்மையான மேய்ப்பன். சோ அது அவருக்கு நல்லா தெரியும். அதான் தேவன்கிட்ட அந்த ரெக்வஸ்ட், அப்ப நீங்க அவங்கள தீமை நின்று நீங்க காக்கணும், நான் இனிமேல் அவங்க கூட இருக்க மாட்டேன். இன்னொரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப டச் ஆச்சு இந்த பாஸ் ஓவர் டைம்ல நம்ம கொஞ்சம் வசனங்கள் மெடிடேட் பண்ணும் பொழுது. சோ ஏன்னா சகோதர சகோதரி, ஏன் இது நம்ம ஒரு வேலை சிந்திக்கிறோம்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் அந்த காலம், நமக்கான கெட்சமனே அப்படின்னா விசேஷமான சோதனைகள் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்றாங்க. பலவீனத்தினால, அறியாமைனால, சில சமயங்கள்ல அறிஞ்சு கூட மாட்டிக்கிறாங்க. பரவாயில்ல, அறிஞ்சே மாட்டினாக்கிறது அவங்களுக்கான சோதனை. அவங்கள மீது நம்ம என்ன காமிக்கிறோம், ரொம்ப ரொம்ப வெயிட்டான விஷயம். சோ நம்ம பங்கு நம்ம செய்யறோமா? பாருங்க, காயின் கிட்ட கேட்டாங்க, ஆபேல் எங்க காயின்? தேவன் கேட்கும் பொழுது காயின் என்ன சொல்றாரு? என் சகோதரனுக்கு நான் என்ன, நீங்க நான் என்ன சொல்ல முடியும்? நாம என்ன சொல்ல முடியும்? நாம காயின் மாதிரி சொல்ல முடியுங்களா? நாம் தான் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு காவலாளிகள். நம்ம காக்கணும் நம்முடைய சகோதர சகோதரிகளை எல்லா சூழ்நிலைகளையும். அது நம்ம உணர்ந்துட்டு அது செய்ய வேண்டியிருக்கு. சோ கர்த்தர் இயேசு இது ரொம்ப அருமையான 3.5 அவர் செஞ்சிருக்கிறார். 3 ஏங்கல்ல பாக்கலாம். மொத்த மொத்தமா அந்த சீஷர்கள் 12 பேர் மேல அவர் அந்த ஒரு கண்காணிப்பு உள்ளவரா இருந்தார். அவங்களுடைய உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றுவதில், அவங்களுக்கான சோதனைகளின் தருணங்கள்ல கர்த்தர் இயேசு அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராக, அவங்கள வழிகாட்டியாக, அவங்களை எச்சரித்து உணர்த்தக்கூடியவராக, அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக ஜெபிக்கிறவராக இருந்துட்டார். உதாரணத்துக்கு நாம அங்க வாசிச்சோம்னா பாருங்க, மத்தேயு 26:31-32 பாருங்க, இது எப்படி சொல்லிருக்கணும் கர்த்தர் இயேசு? இது ஒரு செய்தியா சொல்லிருக்கணுமா? இங்க பாருங்கப்பா, தீர்க்க தரிசனம் இப்படி இருக்குது, மேய்ப்பண்ண வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படணும், இன்னைக்கு நைட்டு நீங்க என்னால சோதனைக்கு ஆக போறீங்க, அவ்வளவுதானா கர்த்தர் இயேசு? அப்படிதான் சொல்லிட்டு பாருங்களா. அந்த மேல் வீட்டு அறையினுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசம். சீஷர்கள் அண்ணாசம் கெட்சமனையில தூங்கிட்டாங்க. மேல் வீட்டுல அறையில ராபோஜன சாப்பிட்டதுல இருந்து அவங்க கெட்சமனைக்கு நடந்துட்டு வந்தது வரைக்கும் கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகள், அவர் முகத்துல தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் சீஷர்களுடைய மனதுக்கு புரியல. ஆனா என்னமோ சிக்கல்ங்கிறது மாத்திர தெரிஞ்சு அப்படியே இருதயத்தை அழுத்தினாவதான் நிப்போம் அப்படின்னு சொன்னவங்க கூட தூங்கிட்டோம். அப்போ கர்த்தர் இயேசு இது சொல்லும் பொழுது என்ன உணர்வுகள் அவருக்குள்ள இருந்திருக்கும் அதுதான் நாம சிந்திக்கணும். அது ஒரு இன்ஃபர்மேஷனா அவர் சொல்லல, அந்த மேய்ப்பனா இருந்து சொல்றார். சிதறடிக்க போற மந்தையா சொன்ன சீஷர்கள் பார்த்துட்டு பார்க்கும் பொழுது அந்த பாரம் அவர் மனசுக்குள்ள இருந்திருக்கும். நம்ம அதுதான் கேட்கிறோம். அந்த பாரம் இன்னைக்கு நம்ம சகோதர சகோதரிகள் விஷயத்துல நமக்கு இருக்கிறோம், அதுதான் நாம கேட்கிறோம். அப்படியே அவருக்கு இனம் புரியாத விளக்க முடியாத பாரம் எதிர்க்கும், சிஷ்யர்களுக்கு கூட அது புரிஞ்சுக்கல. ரொம்ப கவலையா சொல்லிருக்கணும், இன்னைக்கு நான் உங்களை விட்டு பிரிய போற, உங்கள் மீது விசேஷ சோதனையை வரப்போகுது. ஆனா சிஷ்யர்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ற விதம் இல்லை. அதே போல மத்தேயு 26:40-41 வாசிங்க. பாருங்க, அவர் தனக்காக மாத்திரம் அங்க கேட்கல. பேதுரு, நான் ஏற்கனவே நான் சொன்னேன், ராபோஜனம் சாப்பிடும் போது உங்க மேல ஒரு விசேஷமான சோதனை காலம் அனுமதிக்கப்படுது, நிக்க கூடாதா? நீங்க விழித்திருந்து ஜெபித்தாதான் நீங்க மேற்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய சோதனை உங்கள் மேல வருது, உங்களுக்காக நான் தேவன் கிட்ட கூட ஜெபித்திருக்கிறேன், உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், ஆனா உங்களால் நிக்க முடியலையா? சோ அதான் என்ன சொல்ல முடியும்னா, சீஷர்களுடைய பலவீனம் பார்த்து அவர் அங்க அதிகமா எதுவும் பேசின மாதிரி நமக்கு சொல்லப்படல. ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது கர்த்தர் இயேசு மனசுல கண்டிப்பா அந்த பாரம் நின்றுரும். தன்னுடைய சீஷர்கள் விசேஷமாக சோதிக்கப்பட போறாங்க, அதுல அவங்க நிற்கணும், தேவன் அவங்கள பாதுகாக்கணும், சீஷர்களே அதை புரிஞ்சுக்கொள்ளணும். பட் அதெல்லாம் நடக்கலங்க, சீஷர்கள் மாத்திரம் புரிஞ்சுக்கொள்ளும், அது அங்க நடக்கும். ஆனா என்ன நாம சொல்றோம்னா, சீஷர்கள் நிமித்தம் அவங்க மேல வந்து சோதனை நிமித்தம் இவர் சுமக்கிறாரு பாருங்க, ஒரு வேதனை ஒரு பாரம், அதுதான் அந்த உண்மையான அன்பினால வரக்கூடிய அந்த பாரம். இதுதான் நமக்கு இன்னைக்கு சிந்தனை நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய விஷயத்துல. அது மாத்திரம் இல்ல, நெக்ஸ்ட் நாம அங்க பார்த்தோம்னா அந்த வசனம் நாம யோவான் 14 நம்ம பாக்குறோம் இல்லைங்க, அந்த மேல் வீட்டறையில விசேஷமான ஒரு தருணங்கள். உங்கள் இருதயம் வசனவாசிங்க, அப்புறம் யோவான் 13:12-16 வாசிங்க. சோ இதெல்லாம் நம்ம வந்து டாக்டரினா பாக்குறோம், எல்லாம் இருக்கட்டும் கரெக்ட் தான், ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்கிற கோணத்துல இது நீங்க வைக்கணும். சோ சீஷர்களுக்கு இந்த மாதிரி சில வார்த்தைகள் கர்த்தர் இயேசு பேசுறாருன்னா, அவர் ஆள் மனசுக்குள்ள நம்ம என்ன கேக்குறோம்னா, என்ன மாதிரி உணர்வுல அவர் இருந்துட்டார். சோ உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னா, அவங்க கலங்கி இருக்கிறத அவர் வாட்ச் பண்ணிருக்கிறார். கலங்கி போய் அப்ப ஒரு ஆறுதல் இல்லாம ஆறுதல தேர நிலைமையை அவர் கவனிச்சிருக்கிறார் சீஷர்கள். இப்ப அவங்களுக்கு அந்த ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்துல தான் இருக்கிறத உணர்ந்திருக்கிறார். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பாக கையில எடுத்திருக்கிறார். தருணம் பார்த்திருக்கிறார், அவங்க கிட்ட அந்த தருணத்துல அமைதி அந்த வார்த்தை சொல்றார், கவலைப்படாதீங்க அப்படின்னா, அவங்களுடைய முழு நிலைமை அவர் முழுக்க உணர்ந்திருக்கிறார். சோ இதெல்லாம் வந்து ஒரு விசேஷித்த முயற்சி இருக்கணும். நம்முடைய சகோதரர் முகம், சில சமயங்கள்ல சகோதரர்கள் பிரச்சனைகள் சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, பட் தேவன் எல்லாம் ஆவி நமக்கு அங்க கொடுக்கறாங்க. சோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா அந்த கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது, தேவன் கொடுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம். சோ எங்க கர்த்தரே அதெல்லாம் செய்யறார். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவன் மேல விசுவாசமா இருங்க, என் மேலேயும் விசுவாசமா இருங்க. சோதனை தான், ஆனா தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த முழுசும் படிக்க விடல, நான் மூணாவது வசனம் வாசிங்க. பாருங்க ஒரு ஆறுதல் வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்க. நான் போறேன், நான் போறதுனால ரொம்ப பயந்து போயிடாதீங்க, நான் போனாலும் கண்டிப்பா நான் நிச்சயமா பாருங்க. இதெல்லாம் நீங்க எப்படின்னா ஒரு தகப்பன்னு பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி அங்க பேசுற, கொஞ்சம் கஷ்டம் தானே, நான் வருவேன், நான் ஏச்சல எதுக்கு போறேன்னா உங்களுக்காக போறேன், ஒரு பெரிய சில ஆயத்தம் பண்றேன், நான் வருவேன், நான் இருக்கிற இடத்துலயே உங்களை அங்க கூட்டி சேர்த்து கொள்ளுவேன். அதே போல சீஷர்கள் கிட்ட அந்த கருத்து வேறுபாடு, யார் பெரியவன் எல்லாம் வரும் பொழுது பரிதாபமா பாக்குறார், சூழலை புரிஞ்சு கொள்ளாம, வரப்போகிற சோதனையை புரிஞ்சு கொள்ளாம அவர்களுடைய மனநிலை. அப்ப அவங்களுக்கு வார்த்தையில போதிக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல, ஒரு வேற மெத்தட் எடுக்கிறார் செய்கையில. அந்த செய்கையில அவர் காண்பிக்கும் போது அவர் போயிடுறாரு ரொம்ப கீழே, சீஷர்களுக்காக போயிடுறாரு கீழே, போய் காலெல்லாம் கழுவிட்டு உக்காந்துட்டு, நான் போடகர், உங்களுக்கு அப்படித்தான் நீங்க கூப்பிடுறீங்க, பட்பார் நான் என்ன காரியம் செஞ்சிருக்கிறேன், நீங்க கூட அப்படி செய். சோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு தருணம் அந்த தருணம். ஆனா அந்த சமயங்கள்ல கர்த்தர் இயேசுனுடைய இருதயத்து என்ன மாதிரியான உணர்வுல அங்க நிரம்பி இருந்துச்சுன்னா நமக்கு தெளிவா தெரியுது. தன்னுடைய சீஷர்களுக்கான ஒரு மிகுந்த கவலை, மிகுந்த ஒரு வேதனை, ஒரு ஆதங்கம், ஒரு வியாகுலம். பாருங்க எல்லாம் என்ன ஒரு விசேஷம்னா, அவருடைய சோதனை கூட அவருக்கு முன்னாடி இருக்குது, அந்த தருணத்துல அவர் அதை செய்யறதுதான் ரொம்ப. சோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். சோ இதுதான் அந்த ஜெபத்துல அவர் தெளிவா அங்க காண்பிக்கிறார், இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சு கெத்செமனேக்கு போகிற வழியில. சோ இது சீஷர்கள் எல்லார் மேலையும் அவர் கொண்டிருந்த அந்த வேதனை, கவலை, பாரங்கள் அங்க புரியுது. பாருங்க அவர் உலகத்தாருக்கு கவலைப்பட்டது மாதிரி நம்ம கூட உலகத்தாருக்காக கவலைப்படணும், அவர் இஸ்ரேலுக்காக வருத்தப்பட்டது மாதிரி நம்ம கூட இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும். எல்லாம் விசேஷமான கடமைகள், பொறுப்புகள். ரொம்ப விசேஷித்தது, இந்த யுகத்தினுடைய தெய்வீக நோக்கம் நிறைவேறுகிற ஜனங்கள் மேல நம்ம வைத்திருக்க வேண்டிய அந்த அன்பு. சோ அவர்களுடைய அவங்களுக்கான சோதனையின் மத்தியில அவர்களோடு கூட இருந்த அந்த பாரத்தை சுமக்கிறது, அவங்களுக்காக தேவன் இடத்துல வேண்டுதல் செய்யறது, அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாக நாம் இந்த பூமியில் இருக்கிறது, அவர்களுக்கு நடக்கிற காரியங்களை கூர்ந்து கவனிச்சு இதையெல்லாம் செய்யற ஜனங்களாக இருக்க வேண்டியது நம்ம அங்க அவசியம். சோ இது 12 சீஷர்கள் மாத்திரம் செஞ்சாரா, செஞ்சார். ஆனா ரொம்ப விசேஷமா சிலர் சோதிக்கப்பட்டாங்க. யார் அந்த ரொம்ப விசேஷமான சோதனை, விசேஷமான ஆசீர்வாதம் வாங்கின? பேதுரு. சோ பேதுரு மேல விசேஷமான சோதனை இருக்கிறத பாக்குறார் கத்ரேசு. அவருடைய மைண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் பேதுரு கிட்டத்தான் அந்த ரெண்டு சாவி கொடுக்கிறார். சப்போ தேவன் பார்வையில ஒரு விசேஷித்த பொறுப்புள்ளவரா பேதுரு இருக்கிறார், அதை பார்த்தோமே கத்ரேசுக்கு புரிஞ்சிருச்சு பேதுருக்கு விசேஷமான சோதனை அங்கிருக்கு. அவர் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறாரோ அவருக்கே உரிய சோதனை இருக்குது. கத்ரேசு ரீட் பண்றார், நம்ம கூட பண்ணும். நம்ம ஒவ்வொருவரும் ஒருவொரு கடமை பெற்றவங்களா இருக்கும் நமக்கான அழைப்புல, ஒருவருக்கு ஒருவொரு விதமான கடமைகள், பொறுப்புகள் இருக்கு. அந்தந்த ஸ்தானத்துக்கே உரிய சோதனைகள் கூட நம்மை சுற்றியே இருக்கும். உடன் சகோதரர்கள் விஷயத்தில் நாம் இது கவனிக்கணும். ஒரு விசேஷமான பாத்திரமா இருக்கிறாங்க, விசேஷமான சோதனை இருக்கும், அவங்களுக்காக விசேஷமான ஜெபம் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஆனா பேதுரு விஷயத்துல கத்ரேஸ் அதை பார்த்தார். வசனம் நல்லா தெரியுது, லூக்கா 22 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். சீமோனே சீமோனே இல்லைங்களா, 22 31-32.
இன்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் உடைக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார், நானோ உன் விசுவாசம் ஒழுங்கு போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
பாருங்க, சோ அங்க ஒரு விசேஷமான பாத்திரம், அவர் மீது விசேஷமான சோதனை. பாருங்க இப்ப கத்ரேசு பொதுவான அக்கறை காமிக்கல, ஒரு விசேஷித்த அக்கறை காமிக்கிறார். 12 பேர் மேல 12 பேருக்காக அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் இருக்கு, அது பொதுவானது. ஆனா இங்க ஒரு விசேஷமான பாத்திரத்தின் மேல விசேஷமான சோதனை போது இங்க கர்த்தர் இயேசு ஒரு விசேஷமான உறக்கரை காமிக்கிறார். சிமோன் பர்டிகுலரா கூப்பிடுறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த உங்க மேல ஒரு விசேஷமான அனுமதி இருக்குது சாத்தான் உங்களுக்காக அப்படிங்க போது அது விசேஷம். உங்களுக்காக விசேஷமா நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். நீங்க சோதனையில சோதிக்கப்படுவீங்க, ஆனா காத்துக்கொள்ளப்படுவீங்க. குணப்பட்ட பின்பு எப்படி நீங்க என்கிட்ட என் மூலம் காக்கப்பட்டுட்டீங்களோ உங்கள் சகோதரர்களுக்கு நீங்க அதைய ரெசிப்ரோகேட் பண்ணுங்க. அப்படின்னா பதில் செய்யுங்க. நீங்க நமக்கு அந்த எச்சரிப்பு இருக்குது. உங்கள் சகோதரர்கள் விஷயங்களை கூர்ந்து கவனிச்சுட்டு நீங்கள் பலப்பட்டது போல அவங்களை பலப்படுத்துங்க. அருமையான ஒரு அப்போ அந்த விசேஷ கவனம் ஒரு விசேஷ சீஷன் மேல அங்க போறது நம்ம பாக்குறோம். அதே பேதுரு கிட்டத்தான் அவரு மூன்று முறை மறுதளிப்பார் அப்படிங்கறது அங்க சொல்றது. சோ அது சொன்னது போலே அவர் என்னன்னா அங்க மறுதளிச்சார். ஆனா மறுதளிச்ச உடனே நாம என்ன வசனம் வாசிக்கிறோம்? அப்ப பேசக்கூடிய சூழல் இல்லை இல்லைங்களா? பேதுரு மூணு முறை மறுதளிக்கும் போது கர்த்தர் இயேசு ஆல்ரெடி யார் கையில இருக்கிறாங்க? பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் கையில இருக்கிறார். சோ பேதுரு கிட்ட ஆறுதல் வார்த்தைகள் பேச முடியாது. பரவாயில்ல பேதுரு, இந்த பலவீனம் உங்களுக்கு வரும்னு தான் நான் அப்பயே சொன்னேன். பரவாயில்ல நீங்க திடன் கொள்ளுங்க. பேச முடியாது இப்போ. ஆனா அந்த தருணத்துல அவர் திரும்பி பாக்குறது அந்த வசனம் வாசிங்க, 61 வசனம் லூக்கா. பாருங்க, பேதுரு மூன்றாவது முறை மறுதளிச்சுட்டு மனம் கசந்து அழுந்த போது பாருங்க. அப்பனா அப்போ அது ரொம்ப கண்டிப்பா அது பேதுருவுக்கு ஒரு விசேஷித்த ஒரு சோதனை தான். அவர் இதயம் உள்ளுக்குள்ள நொறுங்கி இருக்கும். கர்த்தரை மறுதளிச்ச பாவி அந்த அந்த சோதனை அவர் மனசுல எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ப கர்த்தர் இயேசு பொறுத்த பயங்கரமா என்கரேஜ்மெண்ட் அவர் அந்த முகத்துல அந்த ஒரு பார்வையில இருந்திருக்கும். ஜஸ்ட் திரும்பி பாக்குறாரு. அவரால் அதுதான் செய்ய முடியும். ஆனா அது செய்யும் போது அவரை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அவருக்கான விசேஷித்த சோதனையில் இருக்கிறார். ஆனா அவர் மனசு யாரை பற்றி யோசிக்குதுன்னா பேதுரு. அவருடைய சோதனை அங்க பாக்குறாரு. ஜஸ்ட் அங்க என்ன செய்ய முடியும்? அன்பு, இறக்கம், கனிவு, உணர்த்துதல், எல்லா உணர்வுகளையும் முகத்து கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்து ஜஸ்ட் அந்த பார்வை தான் இருக்கலாம். நம்ம சகோதர சகோதரிகள் விஷயத்துல நம்ம முகத்தின் பார்வை கூட ஒரு ஆறுதலா இருக்கலாம். சோ அந்த ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இருக்கலாம். பட் அது கூட நாம அங்க செய்யும். ஆனா நான் இங்க நம்ம என்ன சொல்றோம்னா கர்த்தர் இயேசு மைண்ட நீங்க பாருங்க. அவருக்கான சோதனைகள் மத்தியில உடன் சகோதரர்களுடைய சோதனைகள் எந்த அளவுக்கு அவர் மனசுல அவர் அங்க சுமந்துட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறோம் நம்ம. இது கண்டிப்பா அவருடைய பாத்திரத்துல ஒரு விசேஷித்த ஒரு பங்கு. இது அவர் வெளியே சொல்லல, வெளியே சொல்ற மாதிரி எங்க எழுதல. ஆனா அவருடைய ஆழமான சில வார்த்தைகள் சில செய்கைகள்ல நமக்கு அருமையாக அங்க வெளிப்படும் கிட்ட. இப்படி மாத்திரம் இல்ல, கெத்செமனேல நம்ம பார்க்கும் போது வசன வாசிங்க, அவரு ஆத்திரப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, மல்கூசனுடைய காது வெட்டிடுறார் இல்லைங்களா? பாருங்க இப்ப கர்த்தரேஸ் என்ன செய்யறார். 26 அதிகாரம் மத்தையும் 52-54.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் முறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மலிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்?
பாருங்க இப்ப அந்த சோதனையில பேதுரு நிறைய சோதிக்கப்பட்டார். இங்க ஒரு வினோதமா சோதிக்கப்படுறார். தீர்க்க தரிசனங்களை மறந்துருக்கிறார். தீர்க்க தரிசனங்களை புரிஞ்சுக்கல, தேவ சித்தம் புரிஞ்சுக்கல. அப்ப என்ன பண்ணிடுறாரு, மல்கூஸ் காது வெட்டுறார். கர்த்தரேஸ் பாதுகாக்கிற நோக்கோடு. ஆனா கர்த்தரேஸ் அங்க பாருங்க அது அந்த சோதனையில கூட நிக்கிறார் பாருங்க. சோ இங்க ஒரேடியா கடிஞ்சு கொள்ளவும் இல்ல, அதே சமயத்துல கடிஞ்சு கொள்ளாமையும் இல்ல, அதே சமயத்துல அன்பும் கூட அங்க இருக்குது. அவருடைய வார்த்தைகள் அப்படித்தான் நமக்கு வசனங்கள் இருக்குது. பேதுரு நீங்க பட்டயத்தை முதல்ல உள்ள போடுங்க, இது நம்மளால முடியாதுன்னு நினைச்சீங்களா? தேவன்கிட்ட ஜெபித்தா தேவன் நம்மளை காக்க மாட்டான்னு நினைச்சீங்களா? ஆனா தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறும், என்ன மாதிரி ஒரு தருணம், எதெல்லாம் கர்த்தர் இயேசு மைண்ட்ல அங்க கொண்டு வரார், அப்ப கூட வசனம் பாயிண்ட் அவுட் பண்றார். டாக்டரிங் எல்லாம் ஒரு மிஸ்டேக் அங்க பேதுரு, ஏன்னா அவர் விசேஷமான சோதனைக்குள்ள இருக்கிறார். அதனால ஒரே கூட வெறுக்கல, ஆனா அதே சமயத்துல அவர் கண்டிக்கவும் அங்க தவறல. சோ இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய சோதனையில கூட நிக்கிறார். சில சமயங்கள் அனுதாபப்படுறவரா, சில சமயங்கள்ல இரக்கம் காண்பிக்கிறவரா, சில சமயங்கள்ல வழி காட்டுகிறவரா, சில சமயங்கள்ல அவங்கள தவற உணர்த்தக்கூடியவரா நிக்கிறா? ஏன்னா சோதனையில அவங்களை காட்டணும். சகோதர சகோதரிகள், இந்த பார்த்து தான் நாம இன்னைக்கு உங்க முன் வைக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு அனுமதிக்கிற எல்லா போராட்டங்கள் சோர்வதல்ல. ஒரு சகோதரனா அவங்க மீது ஒரு காவலா இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே இந்த பங்கு இருக்குது. சில சமயங்கள்ல நம்ம ஆறுதல் மாத்திரம் சொல்லணும், சில சமயங்கள்ல எதுவுமே சொல்ல முடியாது, அவங்களுக்காக ஜெபம் மாத்திரம் செய்யணும். சில சமயங்கள் அன்பான கனிவான அறிவுறுத்தல் கூட சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா சகோதரர்கள் ஆதாயப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நாம் செய்யணும். நம்ம என்ன கேட்கிறோம்னா, இதெல்லாம் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது ஏற்கனவே நாம கூட சோதனையில் இருப்போம். நம்மளுடைய பாரத்துல இது ஒரு அடிஷனல் பாரம். ஆனா இது எத்தனை பேர் நம்ம உணர்ந்திருக்கிறோம், எத்தனை பேர் அந்த உணர்வுக்குள்ள வரும், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், அது எத்தனை பேர் நம்ம செய்கிறோம், முடிவு எடுத்துட்டோம்னா இனிமேல் நிறைய வாய்ப்புகள் நம்ம கையில இருக்கு. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இருக்கிற மணிகள் எவ்வளவு பேரோ அத்தனை பேரோ நல்லா புடைச்சிடுகிற ஒரு தருணம் தான் நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய சந்தர்ப்பம் இருக்கும் இனிமேல் நம்முடைய சகோதரர்களுக்காக பாரம் சுமக்கிற ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம், ஒரு உன்னதமான ஸ்லாக்கியம் டெய்லி கூட தேவன் நம்ம கையில கொடுப்பார், நம்ம வாங்கணும். ஆனா கர்த்தர் இயேசுனுடைய மனதை நாம கொஞ்சம் படிச்சுட்டோம்னா நமக்கு புரியும் அவருடைய பாத்திரத்துல நமக்கு இருக்கிற ஒரு பங்கு. அது முதல்ல அவருடைய பாத்திரத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாத்திரத்தோ இது வரைக்கும் சரீர பிரகாரமா எவ்வளவு வாங்கியிருக்கிறார் பார்க்கும்போது என்னாச்சு நமக்குள்ள முடிவெடுத்தவங்களா? நாமளும் நம்மளும் அதே மாதிரி பாடுகளுக்குள்ள போறதுக்கு பிரயாசம் எடுக்கிறோமா இல்லைங்களா? எப்ப எடுத்தோம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மற்ற விஷயங்கள்ல சரீர பிரகாரமான உபத்திரத்துக்கு எப்படி மனசு வந்துச்சு பார்த்தோம். அவருடைய பாத்திரம் என்னன்னு அது உணர்ந்து போகுது. அந்த பாத்திரத்துல நமக்கு பங்கு இருக்குது, எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி சில சமயங்கள் நமக்கு கூட மனதில் சில போராட்டங்கள் உபத்திரங்கள் சோதனைகள் நம்ம இன்னைக்கு ஆயத்தம் ஆயிடுக்கோ தேவன் கிருபையில. எப்படி நம்ம கர்த்தர்கிட்ட பார்த்தோம், அப்போஸ்தலர் கிட்ட பார்த்தோம், அதே பாத்திரம் நமக்கு ஒரு உணர்ந்தோம், இன்னைக்கு நாம ஆயத்தம் ஆயிருக்கிறோம். இது கூட உணர்வோம். இது வந்துட்டு இந்த காலத்துக்கே உரிய ஒரு விசேஷ ஸ்லாக்கியம். நம்ம சகோதரர்கள் அவங்களுடைய சோதனைகள் அவங்க கூட அங்க இருக்கிறது. சோ இது பேதுரு கிட்ட அங்க கெத்செமனே என்ன சொல்றாரு, ரொம்ப முக்கியமா உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் கூட பேதுரு விஷயத்துல பேசுறாரு. பாருங்க, அவரு சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சோதனைக்கு சோதிக்கப்படுவாருங்கிறத அறிவிக்கிறார். சோதிக்கப்பட்டு சோதனையினால மேற்கொள்ளப்பட்டு மன கஷ்டம் தள்ளுங்க போது அவருக்கு பார்வையின் மூலம் அந்த அன்பு கனிவு இரக்கம் வெளிப்படுத்துறார். உயிர் தந்ததுக்கு அப்புறம் அதே தவிர சுட்டி காமிக்கிறார். பேதுரு, நான் சொன்னேன், நீங்க கேட்கல, விழுந்து போனீங்க, பரவாயில்ல, ஆனா மேற்கொண்டு இருக்கிறீங்க, ஆனா மனசுல வச்சிருக்கிறீங்களா இந்த விஷயம்? எவ்வளோ அக்கறையோடு இருக்கிறார் கர்த்தர் இயேசு. அதுதான் அந்த மூன்று முறை உங்களுக்கு எல்லாம் தெரியும். யோவான்ல 21:15-17 என் நாடுகளை மேய்ப்பாயா, என் நாடுகளை மேய்ப்பாயா, என் நாடுகளை மேய்ப்பாயா, மூன்று முறை என்னை மறுதளிச்சுங்களே. சோ அந்த பழைய விஷயத்தை அவங்க நினைவுக்கு கொண்டு வரார், குத்தி காமிக்கிறது இல்ல. ஆனா பேதுரு உணர்ந்து எப்படிப்பட்ட ஒரு பலவீனம் சோதனை அவரை மேற்கொண்டுச்சு, எப்படி தேவ கிருபையினால் அவரை மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார், மறக்க கூடாது அந்த தெய்வீக அன்ப, அதைத்தான் அங்க கர்த்தேசம் அங்க காண்பிக்கிறாங்க. அதே சமயம் இனிமேல் பேதுருக்கு வர சோதனை கூட மறுபடியும் சொல்றார் அந்த இடத்துல. இனிமேல் பேதுரு, இப்ப நீங்க கிராஸ் பண்ணிருக்கிறீங்க தேவன் கிருபையில, ஆனாலும் உங்களுக்கு சோதனை முடியல, நீங்கள் சோதிக்கப்படுவீங்க மரண பரியந்தம், உங்க மரணமே உங்களுக்கு ஒரு சோதனை. அது தான் எங்க பேசுறார், 18:19 பேசுறார். இந்த விதமான மரணத்தினால பேதுரு தேவனை மகிமைப்படுத்துவார் என்று பாருங்க. சோ இந்த கடைசி சில வசனங்கள் பேதுருனுடைய வாழ்க்கையில இனிமேல் வரப்போற சோதனை பற்றின தீர்க்க தரிசனம். சோ இதெல்லாம் கர்த்தர் இயேசு பேதுரு மேல அவர் ஒரு விசேஷித்த பாத்திரமாக அனுபவிக்க போற விசேஷித்த சோதனைகள் மத்தியிலே இருக்கிறார். சோதனை நடக்கிறதுக்கு முன்னால அந்த சோதனைய தீர்க்க தரிசனமா சொல்றார். சோதனை நடந்து பேதுரு மேற்கொள்ளப்பட்டிருக்க போது முழுக்க முழுக்க ஆறுதல் கிருபை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஒரு சகோதரனா. அவருக்கு மறுபடியும் சோதிக்கப்படுறத பத்தி மறுபடியும் எச்சரிக்கிறவரா அங்க இருக்கிறார். சோ இதெல்லாம் ஒரு சகோதரனுடைய பங்கு, ஒரு சகோதரனுடைய சோதனையில வேதனையில பாரத்தில் கர்த்தர் இயேசு இது சுமந்திருக்கிறார். 3.5 வருஷம் சுமந்தார். மரண பர்யந்தம் அந்த கடைசி ஒரு நாள் ராத்திரி அவ்வளோ உச்சக்கட்ட தன்னுடைய சோதனைகளுக்கு மத்தியில் அங்க செய்தார். நல்ல எக்ஸாம்பிள். நாம கவனிக்க வேண்டியது, நாம புரிந்து கொள்ள வேண்டியது, நாம பிரதிபலிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த பட்ச சில குணலட்சணங்கள் இது. நம்முடைய சோதனைகள் பத்தியே கவலைப்படுகிறவர்களா இருந்தா அது எந்த அளவுக்கு தேவன் பாருங்க நீதியா இருக்கும் தெரியல. கரெக்ட் தான், நம்ம கூட விழிப்புள்ளவர்களா ஜபித்து நம்மளை காத்துக்கொள்ளணும். ஆனா நம்ம சகோதரர்கள் விஷயத்துல அது நமக்கு அடிஷனல் பாயிண்ட்ஸ், அதிகப்படியான தேவ கிருபை நம்ம மேல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. நம்ம சகோதரர்கள் விஷயத்துல நம்ம பங்கு நம்ம சிந்திக்கணும். அப்போஸ்தல் பேதுரு மாத்திரமே. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான கேரக்டர் அந்த 12 பேர்ல, அவர் சொல்றார் இல்லைங்களா, கேட்டின் மகன் வசனம் நிறைவேறதுக்காக அவர் மாத்திர கெட்டு பானப்பட்டு போனானே அல்லாமல் எப்படி சொல்ல முடிஞ்சது கர்த்தர் இயேசுனால அவர் கெட்டு போயிட்டார். அப்ப அவர் வஸ்தம் நிறைவேறுவதற்கென்றே அவர் வழி விலகி போயிட்டார். இது சொல்லும் போது கர்த்தர் இயேசு எப்படி சொல்லியிருப்பார், ரிப்போர்ட் இது எப்படி சொல்லியிருப்பார், ஒரு உணர்வு இல்லாமையா சகோதர சகோதரிகள்? நிச்சயமா அப்படி இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு தந்தவர்கள், தேவன் கொடுத்துட்டாங்க கர்த்தர் இயேசு தந்த 12 பேரை இன்க்ளூடிங் ஜூதாஸ். ஜூதாஸ் தேவனுடைய செலக்ஷன். கர்த்தர் இயேசு எப்படி பார்த்திருக்கணும் ஆரம்பத்தில் இந்த ஜூதாஸ்? சும்மா இல்ல. நாம எப்படி ஒரு ஒருத்தரும் சத்தியத்தை பார்த்தோம்னா அப்படியே பொங்கிருது மனசுல சந்தோஷம். தேவன் அவருடைய குமாரன், அவங்களுடைய அன்பு, அவருடைய தெய்வீக திட்டம், அதுல நமக்கு ஒரு பங்கு. எவ்வளவு மனசு பூரிச்சு போய் இந்த சத்தியத்துக்குள்ள வரும், உலகத்தை சொந்தக்காரங்களை மாம்சத்தை வெறுத்துட்டு அப்படித்தான் ஜூதாஸ் வந்தார். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் ஜூதாஸ் வந்தார். ஏன்னா அவர் தேவனுடைய செலக்ஷன், தப்பாருக்கு வாய்ப்பு இல்ல. கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும், அப்படித்தான் கர்த்தர் இயேசு முதல் முதல்ல ஜூதாஸ் பார்த்தாங்க. அது மாறியே தான் கடைசி வரைக்கும் பார்த்தாங்க. அதே அன்பு தான் இருந்துச்சு. 11 பேருக்கு என்ன அன்பு, அதே அன்பு தான் இருந்துச்சு ஜூதாஸ்க்கு கடைசி பாயிண்ட் வரை. ஆனா இடையில ஜூதாஸ் தவறி போனது கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும் அவருக்கு. இவர் தான் நம்மளை காட்டி கொடுக்க போற பாத்திரமா இருப்பார் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஜூதாஸ்னுடைய அந்த ஆரம்ப காலம் மாதிரி அவருடைய வளர்ச்சி இல்ல, அவர் பாதை மாறுவது நல்லா தெரிஞ்சு. 12 பேருக்குள்ள ஒருத்தரை காட்டி கொடுக்க போறார் நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணிட்டாங்க கர்த்தர் இயேசு? விடல, கடைசி நிமிஷம் வரைக்கும் விடல கர்த்தர் இயேசு. கடைசி நிமிஷம் வரைக்கும் தன்னுடைய உச்சகட்ட அன்பு காமிச்சார். எதுக்கு? ஜூதாஸ்கான சோதனையில ஜூதாஸ் கூட நின்று அவர் எப்படியாவது ஆதாயப்படுத்திக்கணும். கை மீறி போனதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துல தான் இந்த ஜபம் எடுக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஜபம் பேசுங்க. மேல் வீட்டறையில உங்கள ஒருத்தர் பாருங்க, நீங்க 4 சுவிசேஷமும் வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மேஜையில ஆரம்பிக்கிற வார்த்தை என்னவா தான் இருக்குன்னா, உங்கள ஒருத்தர் தான். இது ஜூதாஸ்காக அவர் கொண்டிருந்த கவலை. ஜூதாஸ் 4 சுவிசேஷம் வாசிச்சீங்கன்னா மேஜையில உட்காந்தவன அவர் வெளிப்படுத்துற உணர்வு, அவர் மனசு ரொம்ப பாதிச்சது என்னன்னா, உங்கள ஒருத்தன் தான் என்ன பண்ணுவீங்க, ஜூதாஸ் தான் என்ன காட்டி கொடுப்பான். நான் ரொம்ப நேசித்த ஜூதாஸ், உங்களை போலவே நான் பார்த்துட்ட ஜூதாஸ், என் கூடயே இவ்வளவு வருஷம் இருந்த ஜூதாஸ், அவரு தான் என்ன காட்டி கொடுப்பார். அதுதான் அவருக்கு ரொம்ப மனசு பாரமா இருக்கு. ஆனாலும் ரெசல் ரீப்ரின்ஸ்ல என்ன நீங்க படிச்சிருப்பீங்க, சகோதரங்களுக்கு எடுத்திருப்பாங்க அருமையா. அந்த மேல் வீட்டு அறையில அவரு ஜூதாஸ் கிட்ட நடந்து கொண்ட விதம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுவிசேஷத்துல இருக்குது. அத்தனை விஷயங்களும் அவர் எதுக்குத்தான் செஞ்சிட்டார் ரசல் சொல்றாருன்னா, அவர் எப்படியாவது என்ன பண்ணலாம், கடைசியிலேயாவது உணர்த்தலாம், ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ, ஆண்டவரே நானோ. ஜூதாஸ் கூட கேட்கிறோம், ஆண்டவரே நானோ நீதான். இது வந்துட்டு கேட்டதுக்கு பதில் அவர் சொல்ல, ஜூதாஸ் இப்ப கூட உனக்கு வாய்ப்பு, நீங்க திருந்தணும்னா திருந்த. சோ அந்த வாய்ப்பா நான் ஜூதாஸ் வாங்கிக்கொள். அப்புறம் என்ன சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவனை கை இந்த பந்தியில இன்னொரு கூட மறுபடியும் இன்டைரக்டா ஜூதாஸ்க்கு அங்க உணர்த்துறார். ஜூதாஸ் செய்ய போற மிகப்பெரிய ஒரு துரோகம் எப்படியாவது அவர் உணர்வாரா இல்ல. கடைசியில் என்ன பண்றார், சரி நான் இந்த துணிக்கை யாருக்கு பிச்சு கொடுக்கறனோ அவன் தான் என்னை காட்டி கொடுப்பார். பிச்சை யாருக்கு கொடுக்கிறார்? ஜூராஸ்க்கு கொடுக்கிறார். அது ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா அவங்க கலாச்சாரத்துல அந்த அப்பத்தை யாருக்கு தான் பிச்சு கொடுப்பாங்க? யார வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்கிறாங்களோ, அந்த அன்புக்கு அடையாளமா அவங்களுடைய பாத்திரத்துல இருக்கிற அந்த அப்பத்தை பிட்டு கொடுப்பாங்க. அது அவங்களுடைய கல்ச்சர். அந்த அன்பினுடைய ஒரு அருமையான அடையாளம். அந்த ஹையஸ்ட் அடையாளம் ஜூராஸ்க்கு கடைசி பாயிண்ட்ல கொடுக்கற. ஜூராஸ், இன்னும் நான் உன்னை அப்படித்தான் பாக்குறேன். என்னுடைய விசேஷமான அன்புக்கு பாத்திரமாம் நீ. தேவன் கொடுத்துட்டவர் நீ எனக்கு. இப்ப கூட இந்த அன்பு, இந்த அன்பின் மூலம் உணர்வையா உன்னுடைய நிலைப்பாடு? அது கொடுக்கும் போல ஒரு முகத்துல ஒரு ரியாக்ஷன் இல்ல. கடைசி அப்படி விடுற. சரி, என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ போய் செய். ஏன்னா இப்ப தேவ திட்டம் நிறைவேற தருணம் வந்தாச்சு. இன்னைக்கு மேல நான் இது பண்ணணும். இதுக்கப்புறம் தான் அவர் போகிறார். அவர் இவங்க எல்லாம் 12 பேர் மேல இருந்து வெளியே வராங்க. அங்க 17 அதிகாரத்தை ஜெபம் செய்யும் போது, அப்ப நான் ஜூராஸ் இழந்துட்டேன் தீர்க்க தரிசனம். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணுங்கிறது தெரியும். ஜூராஸ் நான் ஆனா ஜூதாஸ் விஷயத்துல கூட அவர் மேல நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிச்சு குடும்பம் மட்டும் அங்க நின்றுக்கிறார் கர்த்தரே. சோ நம்முடைய போதகர் நமக்கு காண்பிச்சு இந்த உதாரணம் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு உதாரணம். சோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள், அவர்கள் கூட அவங்களுக்கான பொருத்தனை நிறைவேற்றுகிற வாழ்க்கையில பல விதமான சோதனைகளுக்குள்ள அகப்படுவாங்க. ஆனா அந்த சோதனைகள்ல உடன் சகோதரனா சகோதரியா நம்முடைய பங்கு அவர்களை அதை அதிலிருந்து ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு, அவங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, நன்னெறிப்படுத்துவதற்கு, அவங்களை சிந்திக்க வைப்பதற்கு, அவங்களை எச்சரித்து உணர்த்துவதற்கு நமக்கு என்னென்ன பங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பு செய்யறது நமக்கு கண்டிப்பா சில வேதனைகள் இருக்கு, சில பாரங்கள் இருக்கு. சில சமயங்கள்ல நம்ம நன்மைக்கேதுவா செய்வோம் அவங்களுக்கு, அவங்க நம்மளே என்ன பண்ணுவாங்க, தப்பாதான் புரிஞ்சு கொள்ளுவாங்க. இதெல்லாம் சுமந்துட்டு தான் நம்ம செய்யணும். நம்ம சகோதரர்களுக்கே நன்மை கத்திரேசெல்லாம் அங்க பட்டுடுக்கிறார். சோ இதே ஒரு கடமை, ஒரு ஒரு காரியம் நம்ம மனசுல அங்க இருக்கிறது சகோதர சகோதரி. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேன். சில சமயங்கள்ல சகோதரர்களுக்கான சோதனைகள்ல நம்மளால ஜெப மாத்திரமே செய்வது ஞானமா இருக்கும். அந்த சமயங்கள் அந்த ஜெபம் மாத்திரமாவது செய்யறமா செய்யணும். சில சமயங்கள்ல ஜெபம் செய்துட்டு தருணம் வாய்க்கும் போது அவங்களுக்கு அன்பாக அவங்களுடைய குற்றம் குறைகளை உணர்த்தி அவங்களை சீர்பிறந்த கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியவங்க அது செய்யும் போது ஒரே அவர்களாலே நம்ம தப்பாக புரிந்து கொள்ளப்படுவோம். வாய்ப்பு இருக்கு, அதனால வேதனை இருக்கு, பட் செய்யறமா. சில சமயங்கள் அவங்களுக்காக ஜெபித்துட்டு வேற எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் தான் சொல்லியாக வேண்டிய ஒரு தருணமா இருக்கும். அந்த ஆறுதல் வார்த்தைகள் நம்ம சொல்றோமா, அந்த சமயம் நமக்கு கூட சோதனை இருக்கலாம். நம்ம சோதனை எல்லாம் பின்னாடி வச்சுட்டு நம்ம சகோதர சோதனை இல்ல அங்க கூட நிக்கணும். இது நம்ம செய்யறோமா? இப்படி எல்லாம் செய்வதின் மூலம் நம்ம மனசுல வரக்கூடிய அந்த பாரம், அது ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். இது செய்யறமா தான் கேட்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ இந்த மாதிரி சகோதரர்களுக்கான சோதனையில அவங்க கூட இருந்து அந்த பாரம் சுமக்கிற ஜனங்களுக்கு தான் அங்க ஒரு அருமையான அடையாளம் இருக்கிறார். கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி அனுபவத்துல யார் அவர்? சிறேனே ஊரானாகிய சீமோன். சிறேனே ஊரானாகிய சீமோன். பேதுரு சொன்னார், சாச்சா உங்களை எல்லாரும் வந்து விட்டு போகலாம், ஒருவேளை அவங்க விட்டு போகலாம்ன்றவரே, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன். உங்களுக்கு சோதனை வந்துச்சு, நான் இப்ப நான் உண்மைத்தான். அந்த அன்பு இருந்துச்சு, அந்த வைராகியம் அவருக்கு இருந்துச்சு, அதுல எந்த குறையும் இல்ல. அவர் சொன்ன உடனே சீஷர்கள் எல்லாரும் கூட சேர்ந்தாங்க, ஆமாங்கவரே நாங்க கூட நிற்போம், நாங்களும் விட்டு போக மாட்டோம். அதுவும் உண்மைதான். பட் என்ன, அந்த சோதனை வரும்போது ஒருத்தர் கூட இல்ல, அவர் கூட பாரம் சுமக்கிற ஒரு வாய்ப்பு, உன்னதமான வாய்ப்பு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அப்போஸ்தலர்கள் யாருமே பெற்றுக்கொள்ள என்ன ஆச்சரியம்னா, சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் மேல தேவ கிருபை இருந்துச்சு. அந்த டிவைன் ப்ரொவிடன்ஸ் அப்படியே சிறையிலே சீமோன் அப்படியே சீனுக்கு வரா. என்ன மாதிரி ஸ்லாக்கியம் அது தெரியல நமக்கு. கர்த்தர் இயேசுனுடைய பாரம் அவரு கூட கொஞ்சோண்டு சுமக்கிறது. பேதுரு மிஸ் பண்ணிட்டாரு, யோவான் மிஸ் பண்ணிட்டாங்க, யாக்கோபு மிஸ் பண்ணிட்டாங்க, மற்றவங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. சிறையிலே சீமோன் வாங்கிட்டார். அருமையான வாய்ப்பு, ரொம்ப அருமையான வாய்ப்பு. தெரியல அது எப்படி எல்லாம் அவர் செஞ்சிருப்பார்னு வசனங்கள் தெளிவா இல்ல. முழு சிலுவை இவர் சுமந்துட்டு போக கர்த்தர் இயேசு முன்னாடி நடந்து போனாரா, இல்ல கர்த்தர் இயேசு சிலுவையினுடைய முன் பாகத்தை அப்படி சுமந்துட்டு போக தர தரனு கீழே தரையில படுற அந்த வால் பகுதியை சீமோன் இப்படி தூக்கிட்டு போனாரா? எப்படி போனாலும் சரி, அருமையான வாய்ப்பு. இந்த உலகத்தினுடைய ரட்சகருடைய பாடுகள்ல ஒரு பாடு, அந்த பாடுல ஒரு சின்ன பங்கு எடுக்கிற ஒரு வாய்ப்பு. அவர் யார் கருமையான நிழல்னா, சபைக்குன்னு சொல்ல மாட்டோம், சபைக்கு தான் அவரு. ஆனா பர்டிகுலரா போனோம், அவர் செய்திட்ட கிரியை பார்க்கணும். எக்ஸாக்டா அந்த கிரியை செய்யறவங்களுக்கு ஒரு அருமையான நிழல். யார் அவங்க அப்படின்னா, சகோதரர்களுடைய பாடுகள், சகோதரர்களுடைய பாரத்துல அவங்க கூட நிக்கிற அந்த குரூப்க்கு அவர் அருமையான அடையாளம். அது ஒரு குரூப். அந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும், அந்த வாய்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வகுப்பாரா இருக்கும் நம்ம சகோதரர்கள். ஏன்னா சகோதர சகோதரிகளை நாம் சோதிக்கப்படுறோம், கண்டிப்பா நம் சகோதரர்கள் கூட சோதிக்கப்படுவோம். ஒருவேளை நாம் தேவன் கிருபையில பலவான்கள் என்று நினைச்சோனா நல்லவீன்மான நம்ம சகோதரர்கள் பார்ப்போம். நம்ம சகோதரர்கள் பலமான சகோதரர்கள் கூட சகோதரருடைய ஐக்கியம் இல்லாம சோதனை நிக்க முடியாது. அது கூட நீங்க புரிஞ்சுப்பாங்க. நல்லா பெரிய சகோதரர் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவருக்கு கூட தேவை கண்டிப்பா அவருக்கான சோதனைகள்ல. உடன் சகோதர சகோதரருடைய ஐக்கியம், வழி நடத்துதல், ஆறுதல், எச்சரிப்பு கண்டிப்பா தேவை. அது கூட நாம் செய்யணும். ஏன்னா தனியா ஓடிட்டவர் ஒரே ஒருத்தர் தான், கர்த்தர் இயேசு. ஏன்னா அது தீர்க்க தரிசனம். அவர் ஒருவனாக என்ன பண்ணணும், ஆலயம் மிதிக்கணும். நம்ம யாருமே ஒருத்தரால் தான் மிதிக்க முடியாது. சோ அது தீர்க்க தரிசனம். நம்ம எல்லாருமே அந்த சகோதர ஐக்கியத்தினால தான் பலப்படுத்தப்படுகிறோம். சோ இது ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு. ஆனா இது நம்ம எப்படி குறுக்க விரும்புறோம்னா, இது அந்த பாத்திரத்துல ஒரு அருமையான ஒரு சின்ன பங்கு. கர்த்தர் இயேசுவோடு கூட அந்த பாடுகள்ல அனுபவிக்க போற நாம், அந்த பாடுகள்ல இந்த ஒரு பாடு இருக்கு நம்ம சகோதரர்களுக்காக. நம்ம இருதயத்தை எப்பொழுதும் இந்த பாடு நிறைஞ்சிருக்கணும். நான் நிற்போமா, இந்த சோதனையை நான் மேற்கொள்ளுவேனா, அதுக்காக ஜெபம் இருக்கட்டும். என் சகோதரர் அந்த சோதனையை மேற்கொண்டுடுவாரா, அவர் மேற்கொள்ளணும், ஜெபம் இருக்கணும். அவருக்கு அந்த சோதனையில அவர் மேற்கொள்றதுக்கு அவர் கூட நம்ம பார்ட்டின்னா வெறும் ஜெபம் தானா, இல்ல வேற ஏதாவது செய்யணுமா, போய் நிக்கணும், அது செய்யணும். அது ஒரு விசேஷித்த ஒரு வாய்ப்பு சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு வாய்ப்பு நாம புரிந்து கொள்ளுவோம். இதுவும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்துல ஒரு பங்குங்கிறதையும் உணர்வோம். அதே கூட நாம சந்தோஷத்தோட ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பானம் பண்ணுவதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். தேவன் தாமே. கடைசியா ஒரு வசனம் வாசிச்சு நாம முடிக்கலாம். கலாத்தியர் 6:2.
ஒருவர் பார்த்து
இந்த வசனத்தை நம்ம மைண்ட்ல வைக்கலாம். பார்த்த பகுதிக்கு இணையான ஒரு வசனம். ஒருவர் பாரத்த ஒருத்தர் நாம சுமக்கலாம், அதுல ஒரு விசேஷமான அரசாக்கம். தேவன் தாமே நம் யாவையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.